அருமை சகோதரர்களே, இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு எல்லா விதமான மனித சமுதாயத்திற்கு தேவையான அனைத்தையும் அது போதிக்கின்றது. அப்படி போதிக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களில் ஒன்று, ஒரு மனிதன் அவன் சுயமாக வாழ முடியாது, அவன் பிற சமுதாயத்தோடு, அதாவது தன்னுடைய சமுதாயத்தில் உள்ள சக மனிதரோடு சேர்ந்து தான் வாழ முடியும். அப்படி வாழக்கூடிய கட்டத்தில் அல்லாஹு தஆலா எல்லோரையுமே செல்வந்தர்களாக ஆக்கி வைக்கவில்லை. ஒரு சிலரை செல்வந்தராகவும் பலரை ஏழையாகவும் ஆக்கி வைத்திருக்கின்றார். அப்படி இரு தட்டுக்களில் சமுதாயம் அமைந்திருக்கின்றது. இப்படி அமைந்திருக்கக்கூடிய இந்த வேளையில் செல்வந்தர்கள் தங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பொருளாதாரத்தை ஏழை மக்களுக்கு கண்டிப்பாக கொடுத்தே தீர வேண்டும். அப்படி கொடுக்கவில்லை என்றால் அங்கு கொலை, கொள்ளை, திருட்டு இது போன்ற மாபாதகங்கள் ஏற்பட ஆரம்பித்துவிடும். அதனால்தான் இஸ்லாமிய மார்க்கம் உன்னோடு சேர்ந்து வாழக்கூடிய சக மனிதனுக்கு நீ கொடுத்து தான் வாழ வேண்டும் என்று குறிப்பிட்டு, தர்மத்தில் அதாவது ஜகாத் என்று ஒன்றை கண்டிப்பாக கொடுத்தே தீர வேண்டும் என்று வைத்துவிட்டது. அந்த ஜகாத்தை கொடுக்கவில்லை என்றால் அவர்கள் மறுமையிலே கடுமையாக தண்டிக்கப்படுவார்கள். அதற்கு அல்லாஹு தஆலா கேள்வி கணக்கு கேட்டே தீருவான். இந்த உலகத்தில் அவர்கள் நகையாகவோ அல்லது வேறு அடிப்படையிலோ சேர்த்து வைத்திருந்தார்கள் என்றால் அல்லாஹு தஆலா அந்த பொருளாதாரத்தை வைத்தே அவர்களை தண்டிப்பான் என்று பல ஹதீஸ்கள் நமக்கு தெரிவிக்கின்றன. இது அல்லாமல், அதாவது கடமையான தர்மம் அல்லாமல் உபரியாகவும் செய்ய வேண்டும் என்று மார்க்கம் வலியுறுத்துகின்றது. நீங்கள் ஏழைகளுக்கு அப்படி கொடுக்கின்ற பொழுது அதில் கிடைக்கக்கூடிய நன்மை இந்த உலகத்திலும் உங்களுக்கு அந்த தர்மத்திற்குரிய ஒரு பாக்கியம் கிடைத்துவிடும், மறு உலகத்திலும் அதற்குரிய நன்மை கிடைத்துவிடும். பிற சமுதாயத்தில் உள்ளவர்கள் எல்லாம் தர்மம் செய்கின்றார்கள். அப்படி தர்மம் செய்கின்ற பொழுது அவர்களுடைய தர்மம் இந்த உலகத்தில் அவர்களுக்கு பயனளிக்கலாம், ஆனால் மறுமையில் அவர்களுக்கு எந்த விதமான பயனும் அளிக்காது. முஸ்லிம்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் இருக்கின்றது. இந்த உலகத்தில் இஸ்லாமிய மார்க்கம் தர்மத்தை சொல்வது போன்று வேறு எந்த ஒரு மார்க்கமும் சொல்லவில்லை. இஸ்லாமிய மார்க்கம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் போதிக்கப்படக்கூடிய அந்த ஆரம்ப கால கட்டத்திலேயே இந்த ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய தர்மத்தை அது வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹு தஆலா சூரத்து கலம் என்ற ஒரு அத்தியாயத்தில் ஒரு சம்பவத்தை சொல்கின்றார். ஒரு தோட்டத்து வாசிகள், அவர்கள் நல்ல பயிர் வளர்க்கின்றார்கள். அப்படி வளர்க்கக்கூடிய கட்டத்தில் அந்த பயிரில் நல்ல விளைச்சல், அது என்ன கனி வர்க்கம் என்பதையெல்லாம் அல்லாஹு தஆலா குறிப்பிடவில்லை, நல்ல விளைச்சலை அது கொடுத்திருக்கின்றது. அப்படி கொடுத்திருக்கும் போது அவங்க அதை அறுவடை செய்வதற்காக வேண்டி புறப்பட்டு போகிறாங்க. அந்த சம்பவத்தை அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னாம் பலவுனாகும் கமா பலவுனா அசஹாபல் ஜன்னா, ஒரு தோட்டத்துக்குரிய உரிமையாளர்களை நாம் சோதித்தது போன்று இவர்களை சோதித்தோம். அதை மக்காவாசிகளை பற்றி அல்லாஹு தஆலா சொல்கிறான், இது அக்சமூல இசுரி முன்னாக முஸ்மிகின், அவங்கெல்லாம் இரவோடு இரவாக திட்டம் போடுறாங்க, நாம் போய் நம்ம அந்த வயலில் போய் அறுவடை செய்து விட்டு வந்துவிட வேண்டும், கனிகளை நாம் கொய்து விட்டு வர வேண்டும் என்று அவர்கள் பேசுகின்றார்கள். அப்படி பேசும்போதே ஒலா எஸ்தது நோன், அல்லாஹ் நாடினால் என்ற வார்த்தையை அவர்கள் பயன்படுத்தவில்லை. அப்படி சொல்லிவிட்டு அவர்கள் போகின்றார்கள். ஃபா தாஃபா அலைஹா தாயிஃபுன் மின் ரப்பிக்க உஹும் நாயிமுன், இவர்கள் தூங்கி கொண்டிருக்கின்றார்கள், அந்த பயிரில் ஒரு பெரிய ஒரு காற்று வந்து, ஒரு சுழல் காற்று ஒன்று அடிக்கின்றது. ஃபாஸ்பஹத் கசரீம், இவர்கள் போய் தான் அறுவடை செய்யணும் என்று இருந்ததே அறுவடை செய்து முடிக்கப்பட்டு விட்டது. ஃபாஸ்பஹத் கசரீம் ஃப தனாதவ் முஸ்பிஹின், அவங்க காலையில் கிளம்பி போகிறாங்க, வாங்கப்பா நீ வாங்க வாங்க என்று வயலுக்காக வேண்டி அறுவடைக்காக வேண்டி எல்லாரையும் அழைச்சிட்டு போகிறாங்க. அப்படி போகும்போது அனது துவாலா ஹரிசிக்கும் இன்குன்தும் சாரி மீன், நீங்கள் போய் உடனே அறுவடை செய்து விடுங்கள் என்று சொல்லிக்கொண்டு ஃபன் தலக்கு ஒகும் எத்தகாஃபத்துன் அவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்களாம். அல்லாஹ் எதுகுலன்னஹால் யௌமா அலைக்கும் மிஸ்கீன், ஒரு மிஸ்கின் வந்துடக்கூடாதுப்பா, ஒரு ஏழை வந்துடக்கூடாது, கவனமாக பார்த்துக்கங்க, யாரும் நுழைஞ்சிராத அளவுக்கு நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள் என்று சொல்லிவிட்டு புறப்படுகின்றார்கள். வகதவ் அலா ஹருதின் காதிரீன், அவர்கள் போய் அறுவடை செய்வதற்கு எல்லா சக்தியும் அவர்களுக்கு இருந்தது. அப்படி இருந்து ஃபலம்மா ராவுஹா காலு இன்னாலூன் போய் பார்க்குறாங்க, எல்லாமே அறுவடை செய்யப்பட்டிருக்கு. என்ன பார்க்கணும்னா, புறப்படும் போதே பேசிட்டு போகிறாங்க, ஒரு ஏழை வந்துடக்கூடாது, கவனமாக இருந்துக்கணும், இவங்களுக்கு என்ன நடந்திருக்குங்கிறது தெரியல. அவங்க இவங்களுடைய இந்த நோக்கத்துக்கு தக்க அல்லாஹ் தஆலா அத்தனையும் வந்து அழிச்சு எடுத்துட்டான். ஏன்னா ஏழைகளுக்கு இவங்க கொடுக்க மாட்டாங்க, ஏழைகளுக்கு இல்லாதது உனக்கும் கிடையாது என்று அல்லாஹ் தஆலா ஆக்கிவிடுகின்றான். ஃபலம்மா ராவுஹா காலு இன்னாலூன், நாசம் போயிட்டோமே, மோசமாயிட்டோமே, பல் நஹ்னு மஹ்ரூமும், நமக்கு ஒன்று கூட கிடைக்கலையே என்று சொன்னோன்னா, கால அவசத்துக்கும் அலம் அக்குள்ளக்கும் லவ்லா து சம்பிஹூன், அல்லாவை தஸ்பீ செய்யின்னு சொன்னப்பா, நீங்கள் கேட்டிங்களா என்று அவர்களில் ஒரு நடுநிலையாளர் சொல்கின்றார். காலு சுபஹான ரப்பினா இன்னா குன்னா லாலிமீன், இறைவா எங்களுடைய இறைவன் நீ தூய்மையானவன், இன்னா குன்னா லாலிமீன், நாங்கள் அநியாயம் செய்து விட்டோம், ஃபாக்குபல பாதுகுமலா பாதுன் எத்தலாபமூன், ஒரு ஆள் இன்னொரு ஆளை பார்த்து அப்படியே பழித்து கொள்கின்றார்கள். காலு யா வைலனா இன்னா குன்னா தாகீன், நாங்கள்லாம் வரம்பு மீறி போயிட்டோம், அசா ரப்புனா யுப்தலனா ஹைரன் மின்ஹா, அல்லாஹு தஆலா இதை விட சிறந்ததை நமக்கு தருவான், இலா ரப்பினா ராகிபூன், நம்முடைய இறைவன் பக்கமே நாம் ஆதரவு வைக்கின்றோம் என்று சொல்கின்றார்கள். அல்லாஹு தஆலா இந்த சம்பவத்தை சொல்லி, முஸ்லீம்களாக வளரக்கூடிய நீங்கள், இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நீங்கள், ஏழைகளுக்கு கொடுத்து தான் வாழணும், அப்படி நீங்கள் கொடுக்கக்கூடாது நினைத்தீர்கள் என்றால் உங்களுக்கும் அது கிடைக்காத அளவுக்கு நான் ஆக்கிடுவேன். அந்த தர்மத்தை, இந்த மார்க்கம் இந்த அளவிற்கு நமக்கு விரிவான முறையில் எடுத்து சொல்கின்றது. அதனால் இந்த உலகத்திலேயே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் தர்மம் கொடுக்க கொடுக்க, அல்லாஹுடைய தூதர் குறிப்பிடுறாங்க, மண் அராதா யுபுசத்தலகு ரிசுக்கு, யாருக்கு தங்களுடைய ரிசுக்கில் நல்ல அபிவிருத்தி இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, யாருக்கு தங்களுடைய ரிசுக்கில் பரக்கத்து செய்யப்பட வேண்டும், அது விசாலமாக வழங்கப்பட வேண்டும் என்று விரும்புகின்றார்களோ, ஃபல் யசில் ரஹ்மா, அவர்கள் தங்களுடைய குடும்பத்தை அரவணைத்துக் கொள்ளட்டும். நம்ம என்ன நினைக்கிறோம், அதாவது நம்ம குடும்பத்திலேயே தம்பிக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், அண்ணனுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், தாய்மாமனுக்கு கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், சித்தப்பாவை கிடைச்சிடக்கூடாதுன்னு நினைக்கிறோம், பெரியவாப்பா கிடைக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம். நினைக்காதீங்க, உங்களுக்குள்ளத உங்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை அவர்களுக்கும் நீங்கள் கொடுங்கள். அப்படி கொடுத்தீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்நாள் நீட்டிக்கப்படும், உங்களுக்கு ரிசுக்கு வழங்கப்படும். என்றைக்கு கொடுக்க ஆரம்பிக்கின்றார்களோ, நமது ஊரில் சொல்லுவாங்க, இறக்கிற கிணறு ஊனும் ஊர் உம்பாங்க. அப்போ அதை மாதிரி எப்போது நாம் வந்து கொடுக்கின்றோமோ அதில் அல்லாஹ் தஆலா பரக்கத்து செய்துக்கிட்டே இருப்பான். அஷைத்தானு யஹதிக்குமுல் ஃபக்ர், நீங்கள் கொடுக்கலான்னு என்று நினைப்பீங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, தர்மத்தில் எது சிறந்தது என்று கேட்கும்போது, அந்த சத்தக நீ தர்மம் செய்ய வேண்டும், வா அந்த சஹீஹுன் நல்ல உடல் சுகாதாரம் இருக்கும்போது, ஹரீசுன் அந்த பொருளே வந்து நீ சம்பாதிக்கணும், மேலும் மேலும் சம்பாதிக்கணும் சொல்லி நினைக்கிற, தாமலல் தினா அதாவது நமக்கு செல்வம் பெருகணுங்கிற ஆதரவு வைக்கிற, அதே சமயத்தில் கொடுத்துட்டா காசு காலியாக போகுமே நினைக்கிற ஒரு தக்ஷல் ஃபக்ர, இப்போ அந்த காசு வந்து காலியாக போயிடும்னு அஞ்சிரிய, இந்த நிலையில் தான் நீ தர்மம் செய்யணும். ஒலா தும்ஹில், நீ தாமதப்படுத்துறாத, ஹத்தா இதா பலகத்தில் ஹொல்கும், உன்னுடைய தொண்டக்குழியை வந்து அடைஞ்ச உடனே அப்போது மனிதன் நினைப்பானா, இருக்கிற பொருளாதாரத்திலாம் நாம் தர்மம் செய்தால் என்ன என்று நினைப்பான். அப்பும் கொடுத்து பிரயோஜனம் கிடையாது. லவ்லா அஹர்தனி இலா அஜலின் கரீப் ஃபஸத்தக வாக்கும் என சாலகின், எல்லா மனிதனும் கேட்பானா, கொஞ்சம் அவகாசம் கொடு, நாம் போய் தர்மம் செய்துவிட்டு நல்ல ஆளாக திரும்பி வருகிறேன். அல்லாஹ் தஆலா சொல்லிட்டான், அந்த நேரம் வந்துவிட்டால் ஒலா எஸ்தாஹிரூன சாத்தன் ஒலா எஸ்தக்திமோன், ஒரு நிமிடம் தாமதப்படுத்த மாட்டாங்க. அப்போ அதனால தான் நாம் இந்த தர்மம் செய்யும்போது ஷைத்தான் வந்து நம்மள்கிட்ட உள்ள இடத்துல வந்து, ஏ நாம் என்ன சொல்லி ஒரு 1000 ரூபாய் நம்ம சொந்தத்துக்கு கொடுக்கணும். அந்த சைத்தானமுடைய மனைவி வடிவத்தில் வந்து நிற்பா, வந்து ஏங்க அவங்களுக்கு வேலை இல்லையா இப்படி இல்லாமல் கொடுக்கறது. சொந்தக்காரங்களுக்கு கொடுக்கறத வந்து நீங்கள் தயவுதாட்சணியமே பார்க்காது, நல்லா கொடுங்க. அல்லாஹ்வுத்தலாம் மேலும் மேலும் பறக்கத்து செய்வான், அதில் கஞ்சத்தனமே பண்ணாதீங்க. முதல்ல வந்து அடுக்க மார்க்க என்ன சொல்லுதுன்னா, நம்முடைய பெற்ற தகப்பன் தாய் தந்தையர்கள், அதுக்கடுத்து நம்முடைய நம்மோடு சேர்ந்து பிறந்தவர்கள், அதற்கடுத்து அடுத்த தட்டு, அதற்கடுத்து அடுத்த தட்டு, இப்படியே நீங்கள் கொடுத்து கொண்டே இருந்தீர்கள் என்றால் அல்லாஹ்வுத்தலாம் அதில் வந்து பறக்கத்து செய்து கொண்டே இருப்பான். அப்போ நீங்கள் அப்படி கொடுக்கும் பொழுது இவங்க வந்து குறுக்க வந்து நிற்பாங்க, கொடுக்குறீங்களே அஷைத்தானு யாதிக்குமல் ஃபக்ர், ஷைத்தான் உங்களுக்கு இந்த பொருள் காசாகி போயிடும், அதாவது கரியாகி போயிடும், காலியாகி போயிடும் என்று உங்களுக்கு வறுமையை வாக்களிப்பான், எச்சரிக்கை செய்வான். நீங்கள் வந்து அதை கவலைப்படாதீய, நீங்கள் தாராளமான முறையில் நீங்கள் கொடுங்க. அல்லாஹ் யாதிக்கும் மஃஃபிரத்தன், அல்லாஹ் மன்னிப்பை உங்களுக்கு வந்து வாக்களிக்கின்றான். அப்போ அதனால் நாம் நம்முடைய வாழ்நாளில் சம்பாதிக்கக்கூடிய அந்த பணத்தில் எல்லாருமே வந்து என்ன நினைப்பாங்கன்னா, நமக்கு பல கோடி இருக்கணுங்க, இருந்தால் தானே தர்மம் செய்ய முடியும், அதெல்லாம் நமக்கு முடியுமா? இவன் கோடி கோடின்னு எதிர்பார்க்கறதுக்குள்ள வாழ்க்கையில் எங்காவது ஒரு கோடிக்கு தான் போகணும். அதெல்லாம் அந்த கோடி வந்து தர்மம் கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நடக்கிற காரியம் கிடையாது, இருக்கிறதுல கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தர்றது. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, 1 ரூபா 1 லட்சம் ரூபாயை முந்தி விட்டது அப்படிங்கிறாங்க. காலு ஓ கைஃப, அது எப்படி அப்படின்னு சொல்லாட்ட கேட்குறாங்க. கால காணலி ரஜுலின் திருகமானி, ஒரு அன்றைக்கு போய் என்ன செய்கிறான், நல்ல விரவு சுமந்து 1-2 ரூபாயை சம்பாதிச்சுட்டு வர்றான், அல்லது வண்டி இழுத்து என்ன செய்கிறான், சம்பாதிச்சுட்டு வர்றான். அப்படி சம்பாதிச்சுட்டு 2 ரூபாயை கொண்டு வர்றான். கொண்டு வந்த உடனே பள்ளிவாசலை அறிவிக்கிறோம், பள்ளிவாசலுக்கு வழக்கு செலவுக்கு கொடுங்கணுன்னே 1 ரூபாயை அப்படி தூக்கி தந்தாரான். இது ஒன்றாச்சா, இந்த ஊமையை சொல்கிறாங்க, 1 ரூபாயை அவன் தனக்கு வச்சுக்கிறான். அடுத்து அதாவது இன்னொரு ஆள் வன் தலக்க ரஜுலுன்னிலாம் ஒருதி மாளிகை, ஒரு ஆள் பள்ளிவாசலில் அறிவிச்சுனா வீட்டுக்கு போகிறார், அப்படியே கோடிக்கணக்கில் இருக்குது, ஒரு செக்கை போட்டு என்ன செய்கிறாரு, நாங்கள் 1 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்லி தர்றார். இப்படி தரக்கூடியவர் இவர் தந்தாரே இந்த 1 லட்சத்தை விட 2 ரூபா சம்பாதிச்சுட்டு வந்து 1 ரூபா கொடுத்தா தெரியுமா, அது 1 லட்சத்தை மிஞ்சி விட்டது. அவன் என்ன நீங்கள் பார்க்கணும்னா, அதாவது நாம் வந்து நம்மளும் வந்து பெரிய அளவில் எங்கிட்டயே வசதி இல்லையேங்க, நான் எங்கே போகிறது அப்படின்னா, எல்லாருமே இந்த பாட்டை தான் பாடிக்கிட்டு இருக்கோம், கடைசி வரைக்கும் அப்படி தான் பாடிக்கிட்டு இருக்கோம். கிடைக்கிறதுல அப்படி கொஞ்சம் கொடுத்துக்கிட்டே வரணும், அப்படி கொடுத்தா தான் அல்லாஹ்வுத்தாலா வந்து என்ன செய்வான், அதாவது என்ன சொல்லணும், நமக்கு தேவையும் இருக்கும், ஒரு பக்கம் நமக்கு வீடு கட்ட வேண்டியிருக்கும். நீங்கள் உலகத்தில் யாராவது 1 ஆள் நீங்கள் கொண்டு வாங்க, நான் வந்து எனக்கு எல்லா விதமான கமிட்மெண்ட்டும் முடிஞ்சு போச்சுங்க, இன்னும் தர்மம் கொடுக்கறது தான் அப்படின்னு சொல்கிற ஒரு ஆளை கூட்டு வாங்க. இன்றைக்கி பெரிய பணக்காரன் பில்கேட்ஸ், அவனை கூப்பிட்டு வந்தாலும் முடியுமா? அவனுக்கும் கமிட்மெண்ட் இருக்குது, நான் வந்து இன்னொரு ஃப்ளைட் வாங்க போகிறேன் அப்படிங்கிறான், 10 ஃப்ளைட் வச்சுருப்பான், உதாரணத்துக்கு சொல்கிறேன், இன்னொரு ஃப்ளைட் வாங்க போகிறேங்கிறான். அப்போ தேவைகள் உலகத்தில் அதுக்கு வந்து ஆப்பு வைக்கிறது கபுர்ஸ்தான் தான். ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்கல்ல, அவனுடைய அந்த பொருள் ஆசை வந்து அவனுக்கு தீராது, கபுரில் உள்ள அந்த மண் அவன் வாயில் உள்ள வரைக்கும் தீராது அப்படின்ட்டாங்க. தேவை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ இன்றைக்கு தர்மம் கொடுக்கறது இருக்கிறதோட கொஞ்சம் அங்கே கொடுக்க வேண்டியிருக்கும், இங்கே கொடுக்க வேண்டியிருக்கும், ஒரு வீடை கட்ட வேண்டியிருக்கும், இன்னொரு இடத்துல நிலம் வாங்க வேண்டியிருக்கும், இதுக்கிடையில் இந்த தர்மத்தையும் கொடுத்துக்கணும். ஒரு தக்ஷல் ஃபக்ர, கொடுத்துட்டா இன்னும் இது வாங்க முடியாது அப்படின்னு பயப்படுறேன், அந்த சூழ்நிலையும் இருக்கணும். சம்பாதிச்சு கொடுத்துட்டா வந்து அழிஞ்சு போருமா அப்படின்னு நினைக்கிறேன், அந்த மாதிரியான நிலையில் கொடுக்கறது தான் தர்மம். உலகத்தில் ஒரு மனிதன் வந்து எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு நான் தர்மம் செய்ய வர்றேன்னா சாகும் போது தான் அது நடக்கும். சாம்போது தான் கேட்பான், அல்லாஹ் என்னை விட்டு ஃபஹர்தனீல அஜலின் கரீப் ஃபஸத்தக்கமாக்கும் மின ஸாலிஹீன், கொஞ்சம் தவணை கூட அப்படிம்மா, தவணையாவது அவகாசமாவது ஒன்றும் கிடையாது, எல்லாம் உனக்கு சொல்லப்பட்டு போச்சு. ஒரு ஜும்மாவிலையா சொல்லப்பட்டுச்சு, ஒரு தெரு பயான்லையா சொல்லப்பட்டுச்சு, ஒரு டிவி பயான்லையா சொல்லப்பட்டுச்சு, அத்தனையிலையும் உனக்கு சொல்லப்பட்டுச்சு, நீ தூங்கிக்கிட்டு இருந்த முடிஞ்சு போச்சு, இப்போதும் அவகாசம் கிடையாது என்று அல்லாஹ்வுத்தாலா மறுத்துருவான். அதனால் இந்த தர்மத்தை நாம் நல்ல உடல்நலை சௌரியமாக இருக்கும் பொழுது, ஏன்னா உடல்நல ஆரோக்கியம் பயிற்சின்னு வைங்க, அப்புறம் நம்ம வந்து மருத்துவத்துக்கு செலவு செய்ய ஆரம்பிச்சிடுவோம், அப்போ செய்வோமா? செய்ய மாட்டோம். அப்போ அதனால் இந்த தர்மத்தில் வந்து நாம் வந்து ஒருபோதுமே வந்து என்ன செய்யக்கூடாது, தாமதமாகக்கூடாது. இதில் ஏற்கனவே உங்களிடத்தில் சொல்லப்பட்ட ஹதீஸ் தான் இருந்தாலும் திரும்ப திரும்ப நினைவுறுத்துறதுல தப்பு கிடையாது. பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க, ஒருவர் ஒரு வயலில் நல்ல வனாந்தரமானது, அந்த நல்ல வனப்பகுதி, அதில் தோட்டத்தில் அவர் நின்றுட்டுருக்கிறார். அப்போ வந்து என்ன செய்கிறாருன்னா, மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் கேட்குது, இந்நாளுடைய தோட்டத்தில் போய் நீ தண்ணீர் போயிட்டு அப்படின்னு சத்தம் கேட்கும்போது கொஞ்சம் நேரத்தில் அந்த மேகம் அப்படியே தள்ளி போயிடுது. அவன் அது போய் ஃபஃபுரக மாஹு ஃபி ஹர்ரத்தின், நல்ல ஒரு இடத்துல தண்ணீர் அப்படியே கொட்டுது. கொட்டின உடனே அந்த தண்ணீர் வந்து அப்படியே என்ன செய்யுதுன்னா, அப்படி இந்த வாய்க்கால் மாதிரி அப்படியே ஓடுது. அப்படியே ஓடி அந்த தண்ணீரை வந்து இவர் துரத்திக்கிட்டே போகிறார். அது எங்கே போகுது அப்படின்னு சொல்லி அதுக்கு பின்னால் என்ன செய்கிறாரு, ஏன்னா ஒரு அற்புதம் நடந்துருச்சு, வானத்தில் ஒரு சத்தம் கேட்டுருச்சு, அப்போ இதோ ஒரு வித்தியாசமான ஒன்று என்று நினச்சி அந்த தண்ணீர் திடீர்னு மழை கொட்டுது. கொட்டுற தண்ணீர் வந்து அப்படியே வந்து என்ன செய்யுது, ஓடுது. அப்போ ஏதோ ஒன்று நடக்க போகுது என்று சொல்லிவிட்டு அப்படியே இவர் அந்த தண்ணீரை தொடர்ந்து போகிறாரு. போய் கொண்டு பார்த்தால் அங்கு ஒரு ஆள் மண்வெட்டியை வச்சுக்கிட்டு அந்த தண்ணீரை அப்படியே வந்து உள்ளே விட்டுக்கிட்டு இருக்கிறார். அப்போ காலலகோ யா அப்துல்லாஹி மஸ்முக்க, இவர் அவர்கிட்ட போய் உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறார். அல்லாஹ்வுடைய அடியாரே, உங்களுடைய பேர் என்ன? அப்போ அவர் என்ன செய்கிறாருன்னா, என் பேர் அப்துல் சத்தார்னு ஏதோ ஒரு பேரை சொல்கிறார். அந்த மேகத்தில் கேட்ட அதே பேரும் இவருடைய பேரும் ஒன்று ஒன்றாக இருக்குது. அப்போ நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்தோம் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிட்டார். அப்படி புரிஞ்ச பிறகு இப்போது நான் அந்த இவர் சொல்கிறாரு, நீ ஏன் என்னுடைய பேரை கேட்குறேருன்னு சொல்லி அந்த தோட்டத்துக்காரர் கேட்குறார். அப்படி கேட்கும்போது அவர் சொன்ன, மேகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்டுச்சு, அந்த தண்ணீர் தான் இப்போ உங்கள் வயலுக்கு வந்து பாயுது, அந்த தண்ணீரோடு சேர்ந்து தான் நான் ஓடி வந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்போது இவர் கேட்குறாரு, இப்போ பேட்டி எடுக்கிறார், என்ன நடக்குது, நீங்கள் என்ன செய்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு, இதில் கிடைக்கக்கூடிய அந்த விளைச்சலில் மூன்றில் ஒரு பகுதியை நான் தர்மம் செய்திருவேன், மூன்றில் ஒரு பகுதியை தர்மம் செய்திருவேன், இன்னொரு மூன்று பகுதியை நானும் என்னுடைய பிள்ளைகளும் குடும்பங்களும் சாப்பிடுவோம், இன்னொரு மூன்றில் ஒரு பகுதியை இதிலேயே முதலீடாக செலுத்திடுவோம் என்று அவர் சொல்கிறார். அப்போ இப்படி அப்போ நீங்கள் பார்த்துக்கங்க, இதுக்கு அல்லாஹ்வுத்தாலா பரக்கத் செய்யணும். நீங்கள் வந்து தடுத்து வைக்கிறீங்களா, இப்போ நமக்கு வருவாய் வருது, வரக்கூடிய இதில் வந்து நம்ம மூன்றில் இருந்து ஒன்று இப்போ கொடுக்கறதுக்கு வருவோமா, இப்போ அப்படி வந்துட்டேன்னு வைங்க, இன்ஷா அல்லாஹ் பெரிய மாற்றம் கிடச்சி போயிடும், பெரிய மாற்றம் கிடச்சி போயிடும். அது தௌஹீத் ஜமாத்துலேருந்து இன்ஷா அல்லாஹ் அமல் ஆக்குவோம், எல்லாத்தையும் அமல் பண்ணிட்டு வர்றோம், இதையும் நாம் கொண்டு வருவோம். இப்போ இதில் தான் அல்லாஹ்வுத்தாலா பரக்கத்து வைக்கிறான். இந்த மூணில் ஒன்று நம்ம கொடுக்குறோமே, இதில் ரப்புல் ஆலமீன் நமக்கு சிறந்த முறையில் அல்லாஹ்வுத்தாலா பாருங்க, அந்த வயலுக்கு அவர் மேகத்தில் இருந்து தண்ணீர் கொடுத்து ஒரு அற்புதத்தை நடத்தி வைக்கிறான் பாருங்க. தர்மம் தலைகாக்கும் சொல்வான இதுதான். அப்போ நாம் கொடுக்கக்கூடியதில் வந்து அல்லாஹ்வுத்தாலா இப்படி நமக்கு ஒரு பாதுகாப்பை தர்றான். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தையும் கவனிக்கணும். இதற்கு முந்தி நம்முடைய ஜமாஅத்திலே வந்து என் முதல் எல்லாருமே வந்து நம்முடைய ஜமாத்து வந்து வழக்கில் மாட்டிக்கிட்டு இருக்குது, நீங்கள் வந்து பொருளாதாரம் உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நிறைய பேர் எழுதுனாங்க, 2000, 5000, 1000 இன்னும் வரவே இல்லை. எழுதுனது ஏட்லேயே அப்படியே இருக்குது, நோட்டாக வரணுமே மறக்காணும். ஒன்றை புரிஞ்சுக்கங்க, இது மாதிரி அதாவது நாம் வந்து அல்லாஹ்வுத்தாலா நம்மள்ட்டே ஒரு எண்ணம் இருக்கும், சரி அல்லாஹ்வுத்தாலா நமக்கு வந்து நல்ல வசதியை தந்தானா நாம் வந்து அள்ளி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்போம். ஆனால் பொருளாதாரம் வந்த உடனே நம்முடைய மனம்லாம் மாறிடும். அப்போ ஏதோ வந்து கொடுக்குறேன்னு சொன்னோம், அதெல்லாம் பார்த்துக்குருவோம் என்று நாம் வந்து என்ன செய்வோம், பின்வாங்க ஆரம்பிப்போம். இந்த தன்மை வந்து ஒரு நல்ல ஒரு தன்மை கிடையாது. இது எந்த ஒரு மூமினிட்டும் இருக்கக்கூடாது. நல்ல ஒரு நிலை வந்தால் அல்லாஹ் எனக்கு பரக்கத்து செய்யட்டுமாங்க அப்படி சொன்னவன்லாம் ஜமாத்தை விட்டு இன்னைக்கு ஓடிருக்கான். நான் எடுத்து காட்டா சொல்லுவேன், ஜமாத்தை விட்டே ஓடிட்டானோ அப்படி இருக்கிறானோ, அந்த மாதிரியான நிலையிலாம் நம்ம ஆயிடக்கூடாது. அப்படி இருக்கக்கூடியவர்களுடைய தன்மையை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல என்ன சொல்றான் தெரியுமா, ஒமின்ஹும் மன் ஆஹதல்லா, அவர்களில் சிலர் இருக்கின்றார்கள் அல்லாஹ்விடத்தில் அவர்கள் வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். எப்படி சொல்கிறான்ல, நம்மளை சொல்கிறோம் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டுங்க அள்ளி கொடுத்துருவேன் அப்படின்னு வார்த்தையிலையும் சொல்லுவான், உள்ளுக்குள்ளே நமக்கு நல்லா நல்ல பொருளாதாரத்தை தந்தானா நாம் வந்து அதை கொடுக்க வேண்டியது தான். லையின் ஆத்தானா மின் ஃபலி, அவன் தன்னுடைய அறுக்குடலிருந்து எனக்கு கொடுத்தான் என்றால் இல்லைனா சத்த கண்ண நாம் தர்மம் செய்வோம், நாங்கள் அள்ளி கொடுப்போம், உல நக்கூணன்ன மின சாலிஹீன் நல்லவர்களாக நாங்கள் ஆகிவிடுவோம் என்று அவர்கள் அல்லாவிடத்திலே வாக்குறுதி கொடுக்கின்றார்கள். நீங்கள் வாக்குறுதினா இப்படி நினைக்கிறீங்களே அதுதான் வாக்குறுதி. நமக்கு நல்ல பொருளாதாரம் வரட்டும், நாம் கொடுத்துருவோம் அப்படி நினைக்கிறீங்களே இது வாக்குறுதி. வறுமையாக இருந்திருப்பீங்க, அல்லாஹ் தஆலா திடீர்னு அந்த சொத்து உங்களுக்கு பெற்றோர்கள் வழியில் இருந்து கிடைக்கலாம், அல்லது நீங்கள் சம்பாதிச்சிருப்பீங்களே அதிலிருந்து கிடைக்கலாம், அல்லது ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு அள்ளி கொடுத்துருக்கிறான். இப்படி இந்த பொருளாதார ஃபலமா ஆத்தாகும் மின் ஃபலரிகி, அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு இந்த அருக்குடையை செய்த உடனே பஹிலு பிஹி கஞ்சத்தனம் பண்ணுகின்றார்கள், ஒத்த வல்லவ் அவர்கள் புறமுதுகு காட்டி விடுகின்றார்கள், பின்வாங்கி விடுகின்றார்கள், ஒரு மாறுதோன் அவர்கள் அப்படியே புறக்கணித்து பின்வாங்கி விடுகின்றார்கள். அல்லாஹ் தஆலா சொல்றான் பாருங்க, இந்த மாதிரி எண்ணம் ஒரு தௌஹீத்வாத இடத்துல வரக்கூடாது. ஃபாகபஹும் நிஃபாகன் ஃபீ குலூபிஹிம், இவருடைய உள்ளத்தில் இதனுடைய பின்விளைவாக நயவஞ்சகத்தை அல்லாஹ் தஆலா போடுகிறான். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றும். கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறீங்களா, அல்லாஹ் ஏதாவது வசதியை தர்றானா அதை அப்படியே மனசில் வச்சுக்கங்க, கொடுங்க, அல்லாஹ் நமக்கு நல்ல பொருளாதாரத்தை தருவான். நீங்க அப்படி கொடுக்காமல் பொத்தி வைத்திருந்தீர்கள் என்றால் ஃபாகபஹும் நிஃபாகன் ஃபீ குலூபிஹிம் இலா யௌமி யல்கௌனஹு, அவங்க மர்மையில சந்திக்கின்ற வரை அவர்களுடைய உள்ளத்துல பிமா அஹ்லஃபுல்லாஹ மா வஅதுஹு, அல்லாஹ்விடத்திற்கு வாக்குறுதி கொடுத்து விட்டு மாறு செய்ததன் காரணத்தினால அவர்களுடைய உள்ளத்துல அல்லாஹ் தஆலா நயவஞ்சகத்தை போட்டு விடுகின்றான், பின் விளைவாக அதை ஏற்படுத்தி விடுகின்றான். ஒபிமா கானு எக்தி போன், அல்லாஹ்விடத்தில் இவர்கள் பொய் சொல்லிவிட்ட காரணத்தினால் இப்படிப்பட்ட ஒரு விபரீதத்தை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துறான். அப்ப இதை மாதிரி நாம இருக்கலாமாங்க? ஒருபோதும் இருக்கக்கூடாது. இந்த நயவஞ்சக தன்மை நம்ம இடத்துல வந்துடக்கூடாது. இந்த இது அதாவது நயவஞ்சகர்களை பற்றி அல்லாஹ் தஆலா மர்மையில் பல விஷயங்களை சொல்கிறான். அந்த மூமின்களை பின்பற்றிக்கிட்டே ஓடி வருவாங்களாம். நீங்கள் வந்து உங்களுடைய ஒளியை எங்களுக்கு கொஞ்சம் தாருங்கள் என்று அவர்கள் கேட்பார்கள். நக்தபிசுமின் நூறிக்கும், உங்களுடைய ஒளியை நாங்கள் கொஞ்சம் எடுத்துக்கிறோம். மூமின்கள் அப்படி ஒளியாக இருப்பாங்க, கிடையாதுரா என்று சொல்லி அவர்களுக்கு மறுக்கப்படும். அவ அந்த மறுமையில் இவர்கள் கேவலப்படுத்தப்படுவார்கள். இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார், நரகத்தினுடைய அடித்தட்டில் போய் கிடப்பாங்க அப்படின்னு சொல்கிறான். அப்போ அதனால் நாம் தர்மம் செய்ய வேண்டும் என்ற ஒரு எண்ணம் வந்துவிட்டால் அந்த தர்மத்தை நிறைவேற்றணும். அதில் ரொம்பவும் அந்த தர்மத்திற்கு ரொம்பவும் பாக்கியமானது பொருத்தமானது நம்முடைய ஜமாத். ஆனால் முதல் லிஸ்ட் நீங்கள் வச்சுக்கோங்க, உங்களுடைய பெற்றோர், உங்களுடைய உறவினர், அதற்கடுத்து அடுத்து 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 அடுத்து. ஏன்னா ஜமாத்துக்காக வேண்டி நீங்கள் முன்னிலைப்படுத்துங்கன்னு ஹதீஸில் இல்லாத நம்ம சொல்லக்கூடாது இல்லை. அதனால் உங்களுடைய கவனத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க, நமக்கு அல்லாஹ் தஆலா இப்படி வசதியை தந்தான் என்றால் நாம் அள்ளி கொடுக்கணும், அதில் வந்து எந்த விதமான ஒரு ஏமாற்றுதலும் பண்ணக்கூடாது. இது இது இதில் வந்து நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வைங்க, ரெண்டு மலக்குகள் இருக்காங்களாம், அல்லாஹும் ஆத்தி முன்ஃபிகன் ஹலஃபா, ஒவ்வொரு நாளும் மலக்குகள் துவாச்சுறாங்க மாலை நேரத்திலையும் காலை நேரத்திலையும், யாரெல்லாம் கொடுக்கக்கூடிய மக்களுக்கு அவர்களுக்கு அந்த அந்த பொருளாதாரத்தில் அடுத்தடுத்து அடுத்து ஒரு பகரத்தை நீ கொடுத்து கொண்டே இரு அப்படிங்கிறாங்களாம். மலக்குகள் துவாச்சுறாங்க, யார் துவாச்சிரா, நாம துவாச்சியில ஹராமான சாப்பாடுலாம் சாப்பிட்ருவோம், புரியுதா, வரதட்சணை சாப்பாடை போய் இல்லை நல்ல வச்சு வாங்கிட்டு வந்துடுவோம், கையை ஒரிச்சிட்டு கேட்போம் எங்கே துவா கபுல் ஆகும். அவன் இது மாதிரி கிடையாது, மலக்குகள் அல்லாஹும் ஆயத்தி மும்சிகன் ஹலஃபன், கொடுக்கக்கூடியவனுக்கு அள்ளி கொடு, அதுக்கு பரிகாரத்தை ஒரு 50,000 ரூபா நீ தர்மம் செய்யறானா அதுக்கடுத்து 50,000 ரீப்ளேஸ்மெண்ட் அல்லாஹ் தஆலா வச்சிருவான். இன்னும் ஒரு 1,00,000 ரூபாயா கொடுக்குறியா, அந்த 1,00,000த்துக்கு பர மாட்டேன் இன்னொரு 1,00,000 அப்படியே கொடுத்தாரான். இது யாருடைய வேலை, அல்லாஹ்வுடைய வேலை, நீ அவனுக்காக வந்து நீங்கள் கொடுக்குறீங்க. யார் வந்து கொடுக்காமல் தடுத்து வைத்திருக்கின்றார்களோ, மும்சிக்கு முன்ஃபிக்கு நீ அள்ளி கொடு, யார் தடுத்து வச்சிருக்கிறாங்களோ, தலஃபன் அல்லாஹ் மாத்தி மும்சிக்கன் தலஃபன், அல்லாஹ் மாத்தி முன்ஃபிக்கன் ஹலஃபா, கொடுக்கக்கூடியவனுக்கு நீ பரிகாரத்தை ஏற்படுத்தி பகரத்தை கொடு. யார் கொடுக்காம கையை பொத்தி வச்சிருக்கிறாங்களோ அவருடைய பொருளாதாரத்தில் நாசத்தை ஏற்படுத்து. முடிஞ்சு போச்சு. நீங்கள் நல்ல திடீர்னு வந்துட்டு இருப்பீங்க, திடீர்னு ஒரு வெள்ளம் வரும், வீட்டுக்குள்ளே வந்து நுழையும், நீங்கள் டிவி வச்சுருந்தீங்களே டிவிலையும் நுழைஞ்சிக்கிறோம். ஏன்னா இன்றைக்கு வந்து அவ்வளவு மோசமான முறையில் தண்ணீர் வரக்கூடிய பகுதி எல்லாத்தையும் ஆக்கிரமித்து பிளாஸ்டிக் கவரையெல்லாம் கொண்டு வந்து மூடி எல்லாருமே பிளாஸ்டிக் கவர் தான் வாங்குகிறோம். இப்போ இது ஒரு சூழல், இப்படி சூழலில் வந்து பாம்பேயில் பார்த்தீங்களா என்ன ஊடு முழுக்க மாடி வரைக்கும் தண்ணீர் வந்து நின்றுச்சு. டிவி பிடிக்குள்ளெல்லாம் தண்ணீர் பார்க்குறோமா? ஒரு நிமிடம் தான் அல்லாஹ்வுத்தாலா அழிச்சிட்டு போயிடுவான். இந்த பாருங்க, ஹுஸ்னி முபாரக் எகிப்தில் 30 வருஷமாக ஆட்சி செலுத்துகிறான். அங்கே உள்ள பலஸ்தீன் மக்களுக்கு நல்ல உணவு கூட போகாத அளவுக்கு இந்த சண்டாளம் தடுத்துக்கிட்டு இருந்தான். இன்னைக்கு என்ன ஆச்சு? கொந்தளிச்சு போய் நிற்கிறாங்க மக்கள், முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். இது எங்கேருந்து வந்துச்சு? இவன் வந்து என்ன செய்திருக்கான்னா, அமெரிக்காவில் பெரிய அளவில் சவுதியில் மன்னர்கள் இருந்து பல ஆட்கள் எல்லாமே வந்து அமெரிக்காவில் தான் இன்வெஸ்ட்மெண்ட். சுவிஸ் பேங்க் எல்லாத்துலேயும் கொண்டு போய் தான் நாட்டை நம்பாமல் அங்கே கொண்டு போய் போட்டிருக்கிறானு. இந்த வந்துருச்சா ஹலாக்கு எல்லாம் கிளம்பி. இது எங்கேருந்து வந்துச்சு? திடீர்னு அல்ஜீரியாவில் ஒரு அதாவது காய்கறி வியாபாரம், அந்த வியாபாரத்தை செய்யக்கூடிய ஒரு இளைஞன் வந்து வியாபாரம் செய்கிறதுக்காண்டி வர்றான். அவனை போலீஸ் பிடிச்சி தள்ளுது, அவனை போலீஸ் பிடிச்சி தள்ளுது. அந்த ஆத்திரத்தில் அந்த கடையை நடத்த முடியாத அளவுக்கு ஆக்கினதன் காரணத்தினால தீ வச்சு கொளுத்திக்கிறான், கொளுத்திக்கிறான். தற்கொலைங்கிறது இஸ்லாத்தில் கூடாது, செய்கிறான். இப்படி இந்த பழக்கடை இந்த காய்கறி வியாபாரத்தில் இப்படி பண்ணதுனால இதற்கு வந்து ஜாஸ்மின் ரெவல்யூஷன், மல்லிகை புரட்சி அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு பேர் வச்சுருக்கிறான். இப்போ அந்த துனிசியாவில் ஏற்பட்ட இந்த புரட்சி அப்படியே இப்போ எங்கே வந்துருச்சு? எகிப்துக்கு வந்துருச்சு. எல்லா அரபு நாட்டு மன்னரும் பயந்துட்டு கிடக்கிறான், இப்போ என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோமா? ஒரு நிமிடம் தாங்க அல்லாஹ்வுத்தால நினச்சா ஆட்சியை மாற்றி விட்டாராம். நான் ராசா என்ன ஆச்சு? டெலிகாம் மினிஸ்டர் பெரிய அளவில் இருந்தார், பாருங்க சிறைக்குள்ளே போயிட்டு இருக்காரு. ஒரு நிமிடம் தான் அல்லாஹ்வுத்தால நினச்சா மாற்றி விட்டுருவான். சக்களத்தை அப்படியே வந்து என்ன செய்கிறான்? சுழட்டி விடுறான். அப்போ அதனால் கையில் வச்சுக்கிட்டு இருக்கிறதுல என்ன பிரயோஜனம் இருக்குது? கொடுங்க. அதனால் வந்து நீங்கள் வந்து வீட்டுக்குள்ளே பிள்ளைகளுக்கெல்லாம் இல்லாமல் தரித்திர நிலையில் கூட சொல்லலை, அதையும் கவனத்தில் வச்சுக்கோங்க. ரசூலுல்லா அதையும் சேர்த்து சொல்கிறாங்க. ஒரு ஹதீஸில் இந்த ஜிஹாதுக்காரன் வழங்குறாங்கள, ஜிஹாதுக்காரன் பூரா இன்றைக்கு ரவுடியாக மாறிட்டானோ, ரவுடிகள் வந்து ஜிஹாதை கையில் எடுத்துக்கிட்டான். ஜிஹாதுங்கிறது ஒரு அழகான ஒரு மார்க்கத்தில் ஒரு தூய்மையான ஒரு வணக்கம், காசு பறிக்கிறதுக்கு, மிரட்டுறதுக்கு, உருட்டுறதுக்கு, நான் திருட்டுத்தனமாக சம்பாதிக்கிறதுக்கு. இந்த ஆட்களெல்லாம் இந்த ஜிஹாத் அப்படிங்கிறது எப்படி தப்பாக விளங்கி வச்சுக்கிட்டு கண்ட ஆட்களையும் வெட்டினானோல்ல, அதை மாதிரி இந்த விஷயத்தையும் வந்து தவறான முறையில் விளங்கி கொண்டு இன்றைக்கு மார்க்கத்தை வந்து சரியான முறையில் விளக்கம் இல்லாமல் இப்படி அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அப்போ அதனால் நீங்கள் வந்து இந்த மார்க்க அடிப்படையில் நம்ம எழுதி நம்ம இடத்துல இருக்கக்கூடிய அந்த தர்மம், அதை மார்க்கம் தந்திருக்கக்கூடிய அந்த சிந்தனை, இதில் வந்து நாம் அலட்சியமாக இருக்கக்கூடாது. அந்த பொருளாதாரத்தை எந்த அளவிற்கு அள்ளி கொடுக்கணுமோ அள்ளி கொடுக்க வேண்டும். தவறாக ஜிஹாத ஜஹதா ஜவர் தவறாக விளங்குற மாதிரி வீட்டில் உள்ள பொருளாதாரத்தை பூரம் தூக்கி கொடுத்துரும் போயிடக்கூடாது. உன்னுடைய பிள்ளைகளையும் கவனி. இஸ்லாம் தான் அப்படி பேலன்ஸாக சொல்லு, பேலன்ஸாக சொல்லுது. அப்போ அதனால் ஒருத்தன் இறந்து போயிட்டான், இறந்து போயிட்டான். அந்த சொத்தில் வந்து 1/3 தான் வந்து தர்மம் செய்ய முடியுமே தவிர எல்லாத்தையும் வந்து என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. மார்க்கம் வச்சுருக்கிறது பாருங்கள். ஏன் பிள்ளைகளை கவனிக்கணும், பிள்ளைகளை அவன் சொந்த பிள்ளைகளை வந்து கையேந்திர மாதிரி விடுறத மார்க்க அனுமதிக்கலை. அப்போ இப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நாமோ இது போன்று இந்த தர்மங்களை நாமோ அள்ளி வழங்கணும். அதில் இந்த ஜமாத்து நீங்கள் கொடுக்கக்கூடிய உதவிகளில் இந்த ஜமாத்து ரொம்பவும் அந்த நிதியை பெறுவதற்கு ரொம்பவும் தகுதியானது. நாம் அந்த விடியல் வெள்ளி காரணம் மாதிரி ஃபித்ராங்கிறது ஒரு வணக்கம், எங்கேயாவது அவன் ஃபித்ரா விநியோகம் செய்கிறானா பார்க்குறீங்களா? ஒரு இடத்துலையும் கிடையாது. ரொம்ப ஏமாற்றுக்காரன்லையும் முதல் தர ஏமாற்றுக்காரன் கடைந்தெடுத்த ஒரு அயோக்கிய நீவன்லாம் யாரு? இந்த விடியல் வெள்ளி காரணம் பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா எஸ்டிபிஐ டமார் டிமார் இப்படி எக்கச்சக்கமாக வச்சுருக்கிறானே, அங்கிருந்து வசூல் பண்ணுறான். வசூல் பண்ணுறத வந்து இங்கே விநியோகிக்கிறானா? ஃபித்ராவுக்குன்னு சொல்லி ஒரு தொகை இருக்குது, 5 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வணக்கத்துக்குள்ள காசை வாங்கி ஒரு ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த தர்மத்தை வச்சுக்கிட்டு அநியாயம் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். அந்த மாதிரி இந்த ஜமாத் அநியாயம் பண்ணாது, ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டியதை கொடுத்துக்கிட்டு இருக்குது. எந்தெந்த வகையில் வந்து இந்த ஜமாத் வந்து நன்மையை செய்யணுமோ அத்தனையிலையும் வந்து நன்மையை செய்துக்கிட்டு இருக்குது. அதனால் இந்த ஜமாத்திற்கு இது இந்த உரையை ஆற்றுவதற்குரிய காரணமே மின்சாரம், அதனுடைய கட்டணம் கூடி போச்சு. எல்லா வகையிலையும் ஜமாத்து வந்து உங்களுடைய குடும்பத்தில் எப்படி விலைவாசினால் நீங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்களோ அதே போல் இந்த ஜமாத்துக்கும் இந்த பாதிப்பு இருக்குது. அதனால்
நீங்கள் வழங்கக்கூடிய சந்தாக்களை நீங்கள் தர்றீங்க. அல்லாஹ் உங்களுக்கு அருள் செய்யட்டும். ரொம்ப சோதனையான காலகட்டத்திலே நான் இங்கே கொடுத்துருக்குறீங்க. மற்ற எந்த ஒரு ஜமாத்தும் செய்யாத அளவிற்கு நீங்கள் உபகாரம் செய்கிறீங்க. ஆனால் கருணையோடு இதையும் உங்களுடைய மனசில் நீங்கள் பதிய வச்சுக்கோங்க. நம்முடைய சந்தாக்களை கொஞ்சம் தூக்கி கொடுப்போம், கொஞ்சம் கூட்டி கொடுப்போம். விலைவாசியை பாருங்கள், விலைவாசியை நீங்கள் பாருங்கள். அப்போ இதையெல்லாம் கவனித்து நீங்கள் இந்த ஜமாத்திற்கு வந்து நீங்கள் அள்ளி கொடுங்க. அதன் தாய்மார்கள் குறிப்பாக நீங்களும் அள்ளி கொடுங்க. அதில் தாய்மார்கள் தான் வந்து வீட்டில் வந்து பிள்ளைகளையும் புருஷன்மார்களையும் வீட்டில் வாப்பா அம்மாவையும் திட்டி அப்படியே நம்ம ஊரில் சொல்லுவாங்களே பெட்டியில் வலிக்கிறது அப்படின்னு சொல்லி அதை மாதிரி திட்டு திட்டு அல்லாஹு அக்பர் சுபஹானல்லாஹ் பிள்ளையை சாப்பிடாது சாப்பிட மாட்டேன்னு சொன்னால் பசி இல்லைன்னு சொல்லிட்டு ஓடும். நீ நாசமாக போயிடுவேன், நீ உருப்படாமல் போயிடுவேன். ஆனால் பசி இல்லை அதுக்கு என்னங்க செய்யும், அதை கவனிக்கிறதே கிடையாது. நான் இவங்களுக்கு ஃப்ரீயான டைம், இவங்க டிவி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அது சோறு கேட்கும் போறியா என்ன அப்படின்னு துரத்தி விட்டுருவாங்க, அப்பவும் கொடுக்க மாட்டாங்க. இவங்களுக்கு ஃப்ரீயான டயத்தில் தலவாணிக்கு வந்து உரையை திணிக்கிற வந்து இது என்னது பஞ்சை திணிக்கிற மாதிரி வந்து என்ன செய்யறது போட்டு திணிக்கிறது. அப்படி திணிக்கும்பொழுது அதை சாப்பிடலன்னா பிடிச்சி திட்டுறது எல்லா வீட்லையும் வந்து இது வழக்கமாக இருக்குது. இப்படி திட்டுறாங்களே ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, நீங்கள் தர்மம் செய்யுங்கம்மா அப்படின்னு சொன்னோடனே தசத்தக்கனையா மாஷர நிசா பெண்களே தர்மம் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு சும்மா விடலை. உங்களை தான் நரகத்தில் நான் அதிகமாக பார்க்குறோம் அப்படின்னு சொன்னோடனே ஏன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்புறம் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க ரெண்டு காரணம், தக்ஃபுருன்னு அஷீர புருஷனை வந்து நீங்கள் வந்து என்ன செய்கிறீங்க மறுக்கிறீங்க. எவ்வளோ தான் அள்ளி கொடுத்துருந்தாலும் சரி தான் என்னத்தை வாங்கி தந்தி அப்படின்பாங்க. வீட்டில் வந்து போத்திஸ் சில்க் ஹவுஸே வீட்டில் இருக்கும், ஆரம்கேவி வீட்டில் இருக்கும், அவ்வளோ வீட்டில் இருந்தும் என்னத்தை வாங்கி தந்தீங்க நீங்கள். ஒரு பெருநாள் வந்து போன பெருநாள் தான் வாங்கி கொடுத்துருப்போம், போன பெருநாள் பெருநாளில் என்னமாவது நீங்கள் வாங்கி தந்திருக்கீங்களா அப்படின்ட்டு அல்லாஹ் அக்பர். இதை மாதிரி நம்மளால் பேச முடியாது, அப்படி வந்து பேசிட்டு போயிடுவாங்க. இது பெண்களுக்குள்ள இது ரசூலுல்லாவே சொல்கிறாங்கன்னா பார்த்துக்கோங்க, நான் சொல்ல நம்மளை கொண்டு விடுவாங்க இவர் இஷ்டத்துக்கு இந்த மாதிரி சொல்கிறார் அப்படின்ட்டு. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்கிறாங்க, புருஷனை நீங்கள் வந்து மறுக்கிறீங்க. அதற்கடுத்து ஒரு துக்சிர் நல்லா சாபத்தை நீங்கள் வந்து ரொம்ப அள்ளி கொட்டுறீங்க அப்படிங்கிறாங்க. ஒரு சின்ன பிரச்சனைங்க, ரொம்ப பெருசாகலாம் ஒன்று போகணும். இந்த கிளாஸ் கண்ணாடி கிளாஸை ஃபுல்லாக உடச்சிருவான், நாசமாக போவேன் அப்படிமாங்க. என்ன கிளாஸ் ஒரு 10 ரூபா கொடுத்து வாங்கிடுவோம்மா, இந்த பிள்ளை படுத்தானா என்ன ஆகுது. அந்த பிள்ளை சமயத்தில் வந்து ஏதாவது உடல்நிலை சரியில்லாமல் இருந்தால் அப்படியே உட்காந்துருப்பான் தகச்சாப்பில். நம்மளை பார்த்து யார் புருஷக்காரனை பார்த்து கல் குத்து மாதிரி இருக்கிறீங்களே என் பிள்ளை இப்படி ஆயிட்டான, உங்களுக்கு கண்ணில் கண்ணீர் வர்றா. ஆம்பளைகளை வந்து உள்ளத்திலே வச்சு உருகிக்கிறான், பாசத்தை இவங்களை மாதிரி என்ன செய்ய மாட்டாங்க வெளிப்படுத்த மாட்டான். இன்னமாவது கொஞ்சமாவது உங்களுக்கு பாசம் இருக்கா என் பிள்ளை மேலே, இந்த பாசம் நம்ம அப்படி கேட்க நல்லா திட்டும் போது அதில் தான் ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் வந்து திட்டக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தில் மலக்குகள் துவா செய்வாங்க, அந்த நேரத்தில் உங்கள் திட்டு ஒத்து வந்துடக்கூடாதுன்னு ரசூலுல்லாஹ் தடுக்கிறாங்க. நான் என்ன சொல்கிறேன்னா 4 அடி அடிங்க, பிரச்சனை கிடையாது, திட்டாது. திட்டுறது இருக்குது அது ரொம்ப மோசமானது. சாதாரணமான ஒரு விஷயத்திற்கு வந்து கிளாஸை விட்டுக்கோங்க, ஒரு 5 பைசா போதுங்க அதுக்கு திட்டு பிடிச்சி அந்த. அப்போ இதை தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. அப்போ இந்த மாதிரியானதுக்கு பகரம் நீங்கள் அள்ளி கொடுங்க. அள்ளி கொடுத்துட்டா நீங்கள் எந்த அளவுக்கு அள்ளி கொட்டினீங்களோ அது இந்த வெள்ளி காசில் வந்து என்ன செய்யிக்கிறோம் சரியாயிக்கும், கொடுத்த தர்மத்தில் சரியாயிக்கிறோம். அதனால் ஜமாத்திற்கு நீங்கள் அள்ளி கொடுங்க. ஜமாத்துக்கு என்று அல்லது வேறு யாருக்கும் கொடுக்குறேன் என்று மனசில் நினச்சி அதை வந்து நீங்கள் விட்டுறாது. விட்டுட்டால் நயவஞ்சகம் பின்தொடரும்ங்கிறான் அல்லாஹ் தஆலா. அதை கவனத்தில் வச்சுக்கோங்க. ரப்புல் ஆலமீன் நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த செல்வத்தை நாம் நல்ல தாராளமான முறையில் ஏழைகளுக்கு அள்ளி வழங்கக்கூடிய நன்மக்களாக ஆக்கி வைப்பானாக. இது இந்த உலகத்தில் கிடைக்கக்கூடிய நாம் கொடுக்க கொடுக்க இந்த உலகத்திலே அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கிறான். அந்த ஹதீஸில் பார்த்தோம் மறுமை உலகத்தில் அல்லாஹ் தஆலா நரகத்தை ஒருத்தன் பார்ப்பான். பார்த்த உடனே அவன்கிட்ட அல்லாஹ் தஆலா பேட்டி கேட்குறான், ஏய் இங்கே வா நரகத்தை பார்க்குறியா? ஆமாம், அப்படியே கடுமையாக இருக்கும், கொலையெல்லாம் வந்து என்ன செய்யும் நடுங்கும். அந்த நேரத்தில் அல்லாஹ் கேட்குறானா, அன்னலக்க மாஃபில் அரந்தி மின் செய்யின் குந்த தஃப்ததி பிஹி, பூமியில் உள்ள எல்லாத்தையும் உனக்கு நான் கொடுத்துருந்தேன் வை, என்னடா செய்வேங்க எல்லாம் அவ்வளோத்தையும் கொடுத்துட்டு இந்த நரகத்திலிருந்து நான் தப்பிடுவேன். முட்டா பயலை, நீ ஊரில் இருக்கும்போது உலகத்தில் இருக்கும்போது நான் சொன்னது என்ன, தர்காவுக்கு போகாதான் அப்படி என்னடா சொன்னேன், ஷிருக்கு வைக்காத அப்படின்னு தான் நான் சொன்னேன். இதை நீ செய்யாமல் வந்துட்டிய, இப்போ நீ அள்ளி கொடுக்குறேங்கிறிய, பயனே கிடையாது. அப்போ அந்த மறுமை உலகத்தில் வந்து நாம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு பெற்றிருக்கோமே, அதுக்கே தௌஹீத்வாதி அள்ளி கொடுக்கணும். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றிட்டான், நரகத்தை விட்டு காப்பாற்றிட்டான், இது என்ன செய்யும்னா நமக்கு பொருளாதாரத்தையும் வளப்படுத்தும், நரகத்துக்கு போகாமைன்னா அல்லாஹால நம்மளை காப்பாற்றுவோம். ஏன்னா ஜமாத்துக்கு ஆரம்ப காலத்தில் வந்த பேரை சில சமயங்கள் ரோட்டில் பார்க்குறோம், இவன் நம்ம பள்ளிக்கு வந்திருந்தானே, இப்போ என்ன தான் ஹலாக்காக போயிட்டான், முடிஞ்சு போச்சு அவ்வளோதான். அது எப்படி போவான் தெரியுமா, அந்த ஷிர்க் இமாம்களுக்கு பின்னால் நின்று தொழுவான், அப்படியே தொலை 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 எல்லாமே அப்படியே போயிடும், அவ்வளோதான் முடிஞ்சு போயிடும். தௌஹீது வாதி. அதே போல் இந்த ஷிர்கில் யாராவது இறந்து போயிட்டாருன்னு வைங்க, அவருக்கு போய் நின்று தொழுகிறான்னு வைங்க, அவருக்கு தொலை வைக்கக்கூடிய ஆளும் ஒரு முஷ்ரிக்காக இருக்கிறான், அவருக்கு பின்னால் நிற்கிறான்னு வைங்க, அவ்வளோதான். நம்முடைய வாப்பாவில் அவர் வந்து வாப்பன் தான் பார்க்குறான், அவர் முஷ்ரிக்கில் அவருக்கு அவருடைய ஜனாசாவுக்கு நம்ம போ நல்ல பக்கா தெரிஞ்ச ஆட்கள் கூட இன்றைக்கு வரைக்கும் அந்த ஜனாசாவில் போய் கலந்துக்கிறான், வேதனைக்குரிய விஷயம். அப்போ இப்படிப்பட்டவர்கள் கொஞ்சம் காலம் இருப்பாங்க, அதுக்கடுத்து போயிடுவாங்க, அதான் காப்பாற்றணும். அதனால் இந்த ஷிருக்கில் இருந்து நாம் தப்பிச்சிருக்கிறோமே, அதற்கு நன்றி கடனாக வந்து நாம் அள்ளி கொடுக்கணும். அல்லாஹு தஆலா அதற்கு நமக்கு பரக்கத் செய்வானாக. வாஆக்ரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.